வாரத்திற்கு முன்பாக எனது தம்பியின் பிறந்த நாள். ஒவ்வொருவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சரி, வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டுமா அல்லது வாழ்த்துகள் சொல்ல வேண்டுமா? இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குற்றிய லுகரம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளல் வேண்டும். ஊ என்ற ஓசையில் சில சொற்கள் முடிகின்றன அல்லவா? பசு, பந்து போன்றவை. இவை தன் இயல்பான நிலையில் இருந்து குறைந்து ஒலித்தால் குற்றிய லுகரம், அதிகரித்து ஒலித்தால் அது முற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரத்திலேயே பல வகைகள் இருக்கின்றன. நெடில் தொடர் குற்றிய லுகரம், உதாரணம் மாடு, பாகு. ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உதாரணம் எஃகு. உயிர் தொடர் குற்றிய லுகரம், உதாரணம் வரகு, வரவு, செலவு, மிளகு என்பன. வன் தொடர் குற்றிய லுகரம், உதாரணத்திற்கு கொக்கு, மக்கு, பாக்கு, சாக்கு என்றன. மென்தொடர் குற்றிய லுகரம், உதாரணம் சங்கு, பங்கு, பந்து, அம்பு, வம்பு என்பன. இடைத்தொடர் குற்றிய லுகரம், உதாரணத்திற்கு எய்து, அல்கு என்பன. எந்த சொற்களுக்கு பின் இக், இச், இப் என்கின்ற புள்ளி வைத்த எழுத்து வரும் என எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வது எப்படி? இலக்கணம் எல்லாம் இல்லாமல் எளிதாக பார்க்கலாம். முதலில் நெடில் எழுத்தில் ஆரம்பிக்கும் இரண்டு சொல் சொற்களுக்கு பின் புள்ளி வைத்து எழுத்து வராது. உதாரணம், மாடு, ஆடு. இதில் ஆடுகள், மாடுகள் என்று வருமே தவிர பசு, மறு, கணு போன்ற குறில் எழுத்தில் ஆரம்பிக்கும் சொற்களுக்கு பின் புள்ளி வைத்து எழுத்து வரும். அதாவது பசுக்கள், மறுக்கள், கணுக்கள் என்று வரும். பசுகள், கணுகள் என்று எழுதக்கூடாது. குறில் எழுத்திற்கு பின் வரும் உகர எழுத்திற்கு பிறகு புள்ளி வைத்த எழுத்து வராது. அதாவது செலவு, வரவு என்பன செலவுகள், வரவுகள் என்றே எழுத வேண்டும். மூன்றாவது விதியாக எடுத்துக்கொண்டால் இக், இச், இட், இத், இப், இர் போன்ற எழுத்துக்களுக்கு பின் வரும் உகர எழுத்தை தொடர்ந்து புள்ளி வைத்த எழுத்தும் வராது. வாக்கு என்பன வாக்குகள் என்று வரும், வாக்குகள் அன்று. கணக்கு என்பன கணக்குகள் என்று வரும், கணக்குகள் என்று வராது. நாக்கு, நாக்குகள். வாத்து, வாத்துகள். வாழ்த்து, வாழ்த்துகள். வாழ்த்துக்கள் என்பது தவறு. உதாரணமாக தோப்புகள் என்பது தோப்பு என்ற சொல்லின் பன்மை. தோப்புக்கள் என்றால் தோப்பில் இருந்து உருவாக்கப்பட்ட கள் என்று அர்த்தம். அதே போன்று வாழ்த்துக்கள் என்று சொன்னால் புதிய வகை கள் என்றே அர்த்தம் துணிக்கும். வாழ்த்துகள் என்பதே வாழ்த்து என்பதன் பன்மை வடிவம். சரி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன, வாழ்த்துகள் சொன்ன அனைவருக்கும் என் நன்றிகளையும், நன்றிகளையும், வாழ்த்துக்களையும், வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கர்ணனை பற்றி நாம் கேட்க வழிகின்றோம். புலவர் கீரன் அவர்கள் பேசிய கர்ணன் என்கின்ற தொடர் சொற்பொழிவின் முதல் பகுதியை கேட்டு மகிழ்வோம். நன்றி.
ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி.
இந்தியாவின் இதிகாசங்கள் ஒன்றானதும் ஐந்தாவது வேதம் என்று போற்றப்பெறக்கூடியதுமாக விளங்கக்கூடிய மகாபாரதம் வடமொழியிலே வியாச பகவானால் எழுதப்பட்டது. அந்த வியாசருடைய கதையை தழுவியும் நீக்கியும் கூட்டியும் குறைத்தும் பல பாரத கதைகள் இந்திய மொழிகளிலே தோன்றியிருக்கின்றன. தமிழ் மொழியில் ஏறக்குறைய 15 நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லிப்புத்தூரார் என்கிறவர் வியாசபாரதம், அகத்தியபட்டர் பாலபாரதம் என்ற இரண்டு நூல்களையும் முன்னோடியாக கொண்டு ஒரு பாரத நூலை எழுதினார். அதுவே வில்லி பாரதம் என்று வழங்கப்படுவது. அந்த பாரத கதையில் வரக்கூடிய கர்ணன் என்கின்ற பாத்திரம் அனைவருடைய நெஞ்சிலும் நீங்காத இடம் கொண்ட பாத்திரம். வில்லிப்புத்தூர் ஆழ்வார் வழி நின்று கர்ணன் பாத்திரத்தை ஆராய்வோர் ஏனைய பாரத நூலாசிரியர்களிடத்தில் இருந்து வேறுபட்டு நின்று அந்த பாத்திரத்தை வில்லியார் படைத்துள்ளார் என்பதை உணர்வார்கள். சாதி, தொழில் ஆகியவை சரித்திரத்தில் இடம்பெற வேண்டியவர்களையும் எவ்வாறு சரித்து தள்ளிவிடுகிறது என்பதை காட்டுகின்ற பாத்திரம் கர்ணன். திருமணத்திற்கு முன்னர் ஒரு பெண் குழந்தை பெற்றுவிட்டால் அக்குழந்தையின் எதிர்காலம் எவ்வளவு இருட்டானது என்பதை காட்டுகின்ற பாத்திரம் கர்ணன். எதிர்ப்புகளை உரைமாக்கி எழுந்து நிற்கும் பயிராக உருவெடுத்த பாத்திரம் கர்ணன். வீரம், நன்றி, கொடை என்ற மூன்று பண்புகளையும் தன் வாழ்வின் கொள்கையாக கொண்டு இம்மூன்றுக்குள் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சோதனைக்கு ஆளான போதும் தன் உயிர் ஈந்து இவற்றை காத்த பாத்திரம் கர்ணன். வல்லார் வல்ல கலைஞர்க்கும் மறைநூலவர்க்கும் கடவுளர்க்கும் இல்லாதவர்க்கும் உள்ளவர்க்கும் இறந்தோர் தமக்கும் துறந்தவர்க்கும் தன் பெயர் சொல்லாதவர்களுக்கும் சொல்லுகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் அளித்த கொடைவள்ளல் கர்ணன். தருமன் மகன் முதலான ஐவரும் தன் தம்பியர் என்று தெரிந்தும் பாசமயக்கத்துக்கு காட்படாது போர்க்களத்தில் எதிர்நின்று வீரம் காட்டிய விளை நிலம் கர்ணன். உயிரணைய தோழனாய் துரியோதனனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காகவே உயிரிழந்து செஞ்சோற்று தர்மம் என்னும் நன்றியின் சின்னமாக விளங்கியவன் கர்ணன். கரப்பிலா நெஞ்சில் கடன் நறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து என்ற திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு உதாரணமாக காட்டுவதற்கு இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பாத்திரம் கர்ணன். இவை எல்லாவற்றையும் விட அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பிலே ஒரு முக்கியத்துவம். பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மிக முக்கியமான ஒரு நூல் என்பதும் பலரால் அறியப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆனால் வில்லியாரினுடைய நூலினுடைய அடிப்படையிலே கர்ணனை சிந்திக்கின்றவர்கள் இதுகாரும் உணராத ஒரு பெரிய உண்மையை உணர முடியும். அது என்ன என்றால், எல்லாம் வல்ல கர்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்து அருளினான். ஆனால் அந்த பகவத்கீதையின் சாரத்தை கடைபிடித்தவன் அர்ஜுனன் அல்ல, கர்ணனே என்கின்ற ஒரு புதிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். கர்ணனுடைய பிறப்புக்கு போகின்ற பொழுதே அவனுடைய பலவீனமான பிறப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குந்தி போஜன் என்று ஒரு அரசன், அவன் தன்னுடைய அரண்மனையிலே பணியாற்றுவதற்காக ஒரு பணிப்பெண் வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் சூரன் என்கின்றவள் மகளாக விளங்கக்கூடிய பிரத என்கின்றவள் வந்து நின்றாள். மன்னன் அவளை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவள் பிரத என்றாள். அவளை தன்னுடைய அரண்மனையிலே பணியாற்றுவதற்கு அந்த மன்னன் அனுமதித்தான். அந்த பிரத என்கின்ற பெண்ணின் இடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய சிறப்பு, எல்லோரிடத்திலும் அமைய முடியாத பெரிய சிறப்பு என்ன என்றால் குறிப்பறிதல். குறிப்பறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவளாக அவள் இருந்தாள். அறிவுடைமை வேறு, குறிப்பறிதல் வேறு. அறிவு எல்லாருக்கும் இருக்கலாம், குறிப்பறிதல் சில பேருக்குத்தான் இருக்க முடியும். குறிப்பறிதல் என்றால் அடுத்தவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தன்னுடைய குறிப்பாலே தெரிந்து கொண்டு அவர்கள் என்னதான் எண்ணி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்கு முன்னரே அவர்கள் எண்ணுகின்ற செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் குறிப்பறிதல். கணவன் குறிப்பை மனைவி தெரிந்து கொண்டால் இல்லறம் நன்றாக இருக்கும். ஆசிரியர் குறிப்பை மாணவர் தெரிந்து கொண்டால் கல்வி நன்றாக இருக்கும். முதலாளி குறிப்பை தொழிலாளி தெரிந்து கொண்டால் நிறுவனங்கள் நன்றாக இருக்கும். பல பேரிடத்திலே ஒரு மணி நேரம் ஒரு காரியத்தை சொல்லி முடித்தவுடன் அவர்கள் என்று கற்பது வழக்கம். அப்படி இருந்தால் ஒன்று நடக்காது. இப்பொழுது யாராவது இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டால் கணவன் மனைவியை அப்படி அழைக்கின்ற பொழுதே அப்படி கையினாலே காட்டுகின்ற செய்கையை புரிந்து கொண்டு ஒரு இனிப்போடு விருந்து தயாராகட்டும் என்பதை அவனுடைய மனைவி புரிந்து கொள்ளட்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் வந்திருக்கிறவர்கள் பாராட்டுவார்கள் அந்த இல்லறத்தை. அப்படி கணவனுடைய குறிப்பை மனைவி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் குறிப்பை மாணவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது போல ஒருவர் குறிப்பை தெரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு பெரிய தன்மைக்கு பெயர் குறிப்பறிதல். அப்படி குறிப்பறியக்கூடிய ஆற்றல் இந்த பிரத என்கின்ற பெண்ணுக்கு இருப்பதை தெரிந்து கொண்டு குந்தி போஜன் அவளை தன்னுடைய மகளாகவே சுவீகாரம் செய்து கொண்டு, பிரதையே, இன்று முதல் நீ எனக்கு மகள், உன்னை நான் மகன்மை கொண்டேன், சீகாரம் செய்து கொண்டேன், ஆகவே இன்று முதல் நீ அரண்மனையில் படிப்பெண் அல்ல, குந்தி போஜன் என்கின்றவளுக்கு நீ மகளாக ஆகிவிட்டதால் இன்று முதல் உன்னுடைய பெயர் குந்தி என்றான். இப்படி ஒரு மன்னனாலே பணிப்பெண்ணாக வரப்பெற்ற ஒருவளை அவன் மகளாக சீகாரம் செய்து கொள்ளுகிறான் என்றால் தனித்த ஒரு ஆற்றல் அவள்பால் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் பல பேரிடத்தில் எது பலமாக இருக்கிறதோ அதுவே அவர்களுக்கு பலவீனமாக மாறுவதும் உண்டு. இந்த குந்தியின் வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகப் போகிறது. குறிப்பறிதல் என்கின்ற பலம்தான் அவளை பெருமைக்கு உரியவளாக உயர்த்தியது. அந்த குறிப்பறிய வேண்டிய நேரத்தில் குறிப்பறியாம போனதல் வடிவாகத்தான் அவள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் வாழ்க்கையாகவே மாறியது. குந்தி போஜன் அரண்மனையிலே குந்தி இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் ஒருவன் கொண்டு வந்து ஒரு ஓலையை நீட்டினான். அந்த ஓலையை வாங்கி மன்னன் படித்து பார்த்தான். அதிலே குந்தி போஜன நாளைய தினம் முதல் 100 முனிவர்களோடு உன்னுடைய அரண்மனையிலே வந்து ஓராண்டு காலம் தங்குவதாக உத்தேசம். தக்க ஏற்பாடுகளை செய்யவும் இப்படிக்கு துர்வாசர் என்று இருந்தது. கண்டவுடன் குந்தி போஜனுக்கு நடுக்கம். என்ன காரணம்? 100 முனிவர்களை இதனுடைய அரண்மனையிலே வைத்து உபச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு என்ன ஏழை மன்னனா குந்தி போஜன்? எதற்காக வருந்துகிறாள்? இந்த துர்வாச முனிவர் இருக்கிறாரே, அவர் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்து சாபம் கொடுக்கிறவர். முனிவர்கள் என்று சொன்னாலே கோபம் வரக்கூடாது, வந்தால் அவர்கள் தவபலம் போய்விடும். இந்த துர்வாசன் ஒரு விதிவிலக்கு. சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனி துர்வாசன் வெள்ளியார் கூறுகிறார். அவருக்கு கோபம் ஏற்பட ஏற்பட சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவம் அதிகமாகும். சாதாரணமாகவே வீட்டிலே கணவன் கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டால் மனைவிமார்கள் பொறுமே, துர்வாசன் மாதிரி கோபம் என்று சொல்வது வழக்கம் இல்லையா? அப்படி எடுத்ததற்கெல்லாம் கோபம் வந்து சாபம் கொடுக்கக்கூடிய துர்வாசரை ஓராண்டு காலம் தன்னுடைய அரண்மனையில வைத்து எப்படி உபச்சாரம் செய்வது? ஏதேனும் குற்றம் ஏற்பட்டு விட்டால் அந்த முனிவனுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டுமே என்று குந்தி போஜனுக்கு ஒரு பெரிய கவலை. அப்போது குந்தி சொன்னாள், தந்தையே உங்களுக்கு ஏன் இந்த கவலை? அவர் எவ்வளவு பெரிய கோபம் அடைத்த முனிவராக இருந்தாலும் அவருக்கு கோபம் வராதபடிக்கு நான் குறிப்பறிந்து தொண்டு செய்வேன் என்று மகள் கொடுத்த உறுதிமொழியின் பேரில் துர்வாசரித்தனுடைய அரண்மனைக்கு அடைத்தான் குந்தி போஜன். மிக இளையவளாகி மன்னனின் அபிமான மகளாக இருக்கும் பருவத்தில் அந்த துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்கிறேன் என்று உறுதியாக சொன்ன குந்தி அப்படியே செய்தாள். அந்த இளம்பருவத்தில் சாதாரணமாக பெண்கள் விரும்பக்கூடிய எது ஒன்றையும் அவள் விரும்பவில்லை. துர்வாசருக்கு தொண்டு செய்கிற போது எந்த குற்றமும் வந்துவிடக் கூடாது என்பதால் தன்னுடைய இளமையிலே இயல்பாக வழங்க விரும்பக்கூடிய எது ஒன்றையும் அவள் விரும்பவே இல்லை. அனைத்தையும் விட்டாள். ஆடலை மறந்தாள், பாடலை மறந்தாள். வெள்ளியார் சொல்லுகின்றால் அவள் காலில் சம்பஞ்சு குழம்பு பூசுவதை மறந்தாள், தோளில் தொயில் எழுதுவதை மறந்தாள், அலங்காரங்களை விட்டுவிட்டாள். இளமையின் வேகம் முதுமையின் விவேகமாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரும் குடும்பத்தை நடத்தி செல்லுகின்ற முதுமை படைத்த ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பொறுப்பு அவளுக்கு வந்து விட்டது. தொழுது தாள் இணை செய்ய பஞ்சு எழுதினும் தோளையை செழும் தொய்யில் எழுதினும் பொறா இளமையள் முதுகுறைந்து யாது யாது உரை செய்தோன் முழுதும் நெஞ்சு ஒரு கோபமே மிகும் முனிவரன் மகிழ்வு எய்த பழுது இல் அன்புடன் இயற்றினள். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஓராண்டு காலம் ஒன்று போல் பன்னிரு மதி சேர 12 மாதங்கள் ஓராண்டு காலம். அந்த இளமையான பருவத்திலேயே முதுமை பெற்ற ஒரு தாயினுடைய பொறுப்போடு கூட துர்வாசனுக்கு கோபமே வராமல் பணிவிடை செய்தால் துர்வாசன் மகிழ்ந்து போனான். ஓராண்டு முடிவிலே துர்வாசன் குந்தி அழைத்து சொன்னான், குந்தியே, நான் இடும் ஏவலை ஏதோ கடினமானது என்று கருதாது, மிக எளிதாக கருதி செய்தாய். இந்த உலகத்தில் உன்னை போல் பணியாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கவனி, உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். அந்த பரிசு ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய விளைவு என்ன என்பதையும் தெரிந்து கொள். அந்த மந்திரத்தை ஒரு முறை நீ உச்சாரணம் செய்து எந்த தெய்வம் உனக்கு கணவனாக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு குழந்தை பிறக்கும். தெரிவி கேள் என ஒரு மந்திரம் செவிப்படுத்தி தேவரில் யார் யாரை கருதினை கணத்தினின் கைப்படுவர் என்று சொல்லி மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு எச்சரிக்கிறார். இது உனக்கு தவப்பயனாக கிடைத்தது, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல என்று இவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்து துர்வாசர் அவளுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிற பொழுது குந்தி தேவிக்கு ஆச்சரியமான ஒரு விருப்பம். இந்த மந்திரத்திற்கு பலன் உண்டா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரே குந்தி போஜனுடைய அரண்மனையினுடைய மேல் மாடிக்கு நிலாமுற்றத்திற்கு சென்றாள். நிமிர்ந்து பார்த்தாள். வானத்திலே கதிரவன் தான் தெரிந்தான். கதிரவன் கணவனாக வேண்டும் என்று கருதி அந்த மந்திரத்தை சொன்னாள். உடனே கதிரவன் அவளோடு கூடுவதற்கு வந்தான். பிறகு துடிக்கிறாள். திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றாள் என்று ஊராறும் உலகத்தாரும் படிப்பார்களே, என்ன செய்வது என்று அவள் அஞ்சுகின்ற போது அந்த சூரியன் அவளுக்கு என்ன என்ன இதமொழிகளை சொல்லி அந்த நேரத்தில் அவளை உடன்பட வைக்க முடியுமோ அந்தந்த முறையிலே அவளுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லி அவளோடு கூடினான். உரிய காலத்தில் அவளுக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை என்ன செய்வாள்? திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றாள் என்று ஊராறும் உலகத்தாரும் படிப்பார்களே, என்ன செய்வது என்று பிறந்த குழந்தை அதை விடுவது எப்படி என்ற சிந்தனை இந்த இரண்டுக்கும் இடையிலே அவள் தவித்தாள். கவச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறது குழந்தை. அதை ஒரு பெட்டியிலே வைத்தாள். கங்கை ஆற்றிலே விட்டு விட்டாள். கங்கை தன்னுடைய அலைக்கைகளால் பெட்டி அடித்துச் சென்றது. தேரோட்டும் சூதபுங்கவன் கையில் பெட்டி கிடைத்தது. அவன் அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். தன் மனைவி ராதையிடம் தந்தான். குஞ்சரத்து இளம் கன்று போல பிள்ளையை அவள் கட்டி கழித்தாள். கழித்து என்ன பயன்? பெட்டி பிள்ளை கர்ணன் பெருமலையாக எழுந்தாலும் மீண்டும் மீண்டும் பெட்டிக்குள் தள்ளும் வாழ்க்கையைத்தானே பெற்றான். இப்போது குந்தி தேவி திருமணத்திற்கு முன்னாலே கர்ணனை பெற்றுக் கொண்ட இந்த கதையிலே இருந்து நாம் இரண்டு உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அதை அனுபவித்திற்குள்ள தகுதி நமக்கு வர வேண்டும். தகுதி இல்லாத காலத்தில் ஒரு பொருளை அனுபவித்தால் அது பொருளுக்கும் கேடு, அனுபவிக்கின்றவனுக்கும் கேடு. துர்வாசனுடைய எச்சரிக்கையும் கடந்து குந்தி தேவி இந்த மந்திரத்தை சொல்லி கர்ணனை பெற்றுக் கொண்டாலே கடைசி வரைக்கும் அந்த குந்தி கர்ணனை தன்னுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லையே. அந்த கர்ணன் குந்தியை தன்னுடைய தாய் என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லையே. ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க தகுதி வர வேண்டும். தகுதி இல்லாத காலத்தில் ஒரு பொருளை அனுபவித்தால் பொருளுக்கும் கேடு, அனுபவிக்கின்றவர்களுக்கும் கேடு. குந்தியின் உயர்வுகளிலே ஒன்றும் குறைவில்லை. அறிவிலே கலைமகள், அழகில் திருமகள், துணை கற்பால் அந்திவாய் அருந்ததி, பொறுமையில் பூமி. கலைமகள் அறிவும் நிலமகள் பொறுமையும் தகுதியுடைய காலத்தை அறிவுறுத்தி இருக்க வேண்டாமா? கர்ணன் மீது வீசப்பட்ட அம்புகளில் மிக வலிமையானது நீ எவனுக்கு பிறந்தவன் என்ற அம்புதானே. தெரிவிக்காள் என செவிப்படுத்தி ஒரு மறை தேவரில் யார் யாரை கருதி நீ வரவழைத்தனை அவரவர் கணத்து நின் கரம் சேர்வர் தம்மை ஒப்பதோர் மகவை தருவர் தவப்பையன் என பற்றியும் மறைப்பையன் இம்மையில் உனக்கு ஒற்றது என்று துர்வாசர் இவ்வளவு எச்சரிக்கையோடு உரைத்ததை உணரா தகுதியால் ஏற்பட்ட விளைவு இந்த நிகழ்ச்சி. இரண்டாவதாக, திருமணமாவதற்கு முன்னர் குந்தி தேவி கர்ணனை பெற்றுக் கொண்ட கதையில இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற கருத்து, இவ்வுலகில் ஒரு ஆண் மகன் தவறு செய்தால் அவன் செய்த குற்றம் அவனோடு மடிந்து விடுகிறது, ஆனால் ஒரு பெண் செய்யும் குற்றம் அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது என்பது. இயற்கையின் அமைப்பு அப்படி இருப்பதால் பெண்களுக்கு இரட்டிப்பு விழிப்பு தேவை. குந்தி திருமணத்திற்கு முன்னர் கர்ணனை பெற்ற ஒன்றே குறுக்கத்தி மேல் கொட்டிய குப்பையாக ஆகிவிட்டதே. எனவே கர்ணன் பிறக்கும் போதே ஒரு பலவீனத்தோடு பிறந்திருக்கிறான். கர்ணன் அதிரதன் இல்லத்தில் வளர்கிறான். இங்கே குந்தி பாண்டுவை மணந்தாள். பாண்டு இரண்டாவதாக மத்திரியை மணந்தான். தருமன், வீமன், அர்ஜுனன், குந்தி தேவிக்கும் நகுலன் சகாதேவன் மத்திரிக்கும் மகவாக தோன்றினார்கள். திருதராட்சிரன், காந்தாரி என்ற இருவருக்கும் துரியோதனாதியர் நூற்றுவர் தோன்றினர். அதிரதன் வீட்டிலே வளர்கின்ற கர்ணனுக்கு பாண்டவர்கள் தம்பியர் என்றோ பாண்டவருக்கு கர்ணன் தங்கட்கு மூத்த தமையன் என்றோ தெரியாது. பாண்டவர் ஐவரும் துரியோதனாதிய நூற்றுவரும் பிதாமகர் பீஷ்மர் மேற்பார்வையில் வளர்கின்றார்கள். அவர்களுக்கு கிருபன் என்ற ஆசிரியன் வில்வித்தை வாழ்வித்தை முதலிய தனுர்வேதத்தை கற்பித்து வருகிறான். இந்த கிருபன் சிரஞ்சீவிகள் ஏழு பேர்களுக்குள் ஒருவன். நானல் காட்டில் பிறந்தவன். நானல் காட்டில் பிறந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவர் கிருபன் மற்றொன்று முருகப்பெருமான். ஆகவே இரண்டு பேருக்கும் சரஜன்மா என்று பெயர் உண்டு. கிருபனையும் விட தகுதியுடைய ஒருவரை கொண்டு பாண்டவருக்கும் துரியோதனாதியருக்கும் வீரக்கலைகளை கற்பிக்க எண்ணம் கொண்டார் பீஷ்மர். துரோணரே தகுதியானவர். என்று முடிவு செய்தார். துரோணன் கிருபன் தங்கி கிருப்பியை மணந்தவன். துரோணனுக்கு மகன் அசோத்தாம. துரோணன் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் கலைகள் அனைத்தையும் கற்பித்து அவர் ஆற்றலை காட்டும் அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். கர்ணன் வில்வித்திய வாழ்வித்திய முதலானவற்றை பரசுராமனிடம் கற்றுத் தேர்ந்தான். அவனும் அந்த அரங்கேற்ற வைக்க வந்திருக்கிறான். பாண்டவர் பக்கத்திலே அர்ஜுனன் மேல் துரோணருக்கு தனித்த ஒரு பற்று. வில்வீரம் காட்டுவதில் இவன் ராமனுக்கு நிகரானவன் என்று அடிக்கடி பாராட்டுவது அவருக்கு வழக்கம். வெஞ்சலையினால் இவன் ராகவனை ஒக்கும் என்று அர்ஜுனனை பாராட்டுவது வழக்கம். அது நியாயமும் கூட. மற்றவர்களை விட அர்ஜுனன் மேல் பெருத்த அன்புடையவனாக துரோணன் விளங்கினான் என்றால் நெஞ்சு உற அருங்கலைகள் கற்கும் அவர் தம் அளவில் நேயம் நிகழாதவர்கள் இல்லையே, அது இயற்கை. அரங்கேற்றம் தொடங்கியது. அர்ஜுனன் ஆயுத புரோகிதன் துரோணன் குறிப்பறிந்து தன் வில்லாற்றலை காட்ட அவைக்கண் இருந்த முடிமண்டர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். கர்ணன் தன்னுடைய மனதில் பரசுராமனை எண்ணி வணங்கி அர்ஜுனன் இயற்றிய வகையெல்லாம் இயற்றினான், அர்ஜுனனையும் மெஞ்சினான். அங்கு கூடியிருந்த ராச மண்டலத்தார் அனைவரும் கர்ணன் கலைகளை கர்ணனுடைய கலைகளை கண்டு வியந்தார்கள். இணையில் வீரன் கர்ணன் என்று பாராட்டினார்கள். கர்ணன் ஆற்றல் கண்டு அர்ஜுனன் நாணினான். துரியோதனன் மகிழ்ந்தான். கர்ணன் தன்னுடைய ஆற்றல் காட்ட வருக என அர்ஜுனனை அழைத்தான். எனக்கு நீ நிகழில்லை என்று எதிர்மறுத்தான் அர்ஜுனன். முனைந்த போரில் முடி துணிப்பேன் என்று சீறினான் கர்ணன். அதிருகின்ற இடி போலே அர்ஜுனனை போருக்கு அழைத்து எதிருகின்ற வன்மை கண்டு யாவரும் திகைத்தார்கள். இந்த நிலைமையை சமாளிக்க கிருபன் என்கின்ற தேரோட்டியின் மகனான ஒருவன் கிருபன் போய் சொல்லுகிறான். இந்த நிலைமையை சமாளிக்க தேரோட்டியின் மகனான ஒருவன் அரச குலத்தில் பிறந்த ஒருவனை கோபிப்பதா என்று சொல்லிக் கொண்டு எழுந்தான் கர்ணன் பால் சென்றான். யாரு கர்ணனா? கர்ணனே, நீ அர்ஜுனனை எதிர்க்கவா வந்திருக்கிறாய்? கடல் சூழ்ந்த புவி ஏழுக்கும் நாதனாக விளங்கக்கூடியவன் உனக்கு தெரியாது நாதன் என்றால் அரசனாக விளங்கக்கூடியவன் அர்ஜுனன். அவனை எதிர்க்கின்ற தகுதி மற்றொரு அரசனுக்கு உண்டே தவிர கடல் சூழ்ந்த புவி ஏழுக்கும் நாதனாக விளங்கக்கூடிய அர்ஜுனனை எதிர்க்க சூதன் என்கின்ற தேரோட்டி மைந்தனாக விளங்கக்கூடிய உனக்கு தகுதி இல்லை, இது குற்றம் என்று கபன் பேசினான். மிகப்பெரிய வீரனின் எதிர்ப்பும் ஆற்றலும் சாதி தகுதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டன. கர்ணன் என்ன செய்வான்? சபையிலே அமைதி. எப்படி தன்னை வில்லம்பு கொண்டு வெல்ல முடியாதவர்கள் சொல்லம்பை வீசி வெல்லுகின்றார்களே என்று கர்ணன் தலை குனிந்து திரும்பினான். இந்த சூழ்நிலையில் துரியோதனன் எழுந்து கர்ணா இங்கு வா என்று அடித்து தன்னுடைய ஆசனத்தில் அமர வைத்துக் கொண்டு துரியோதனன் கிருபரை பார்த்து பேசுகிறான். கிருபரே, என்ன சொன்னீர்? கர்ணன் அர்ஜுனனை போருக்கு அழைத்து வீரத்தை காட்டத்தானே? இரு வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் போது இடைப்பட்ட தேவை வீரம் தானே? அவன் ஏதோ நாதன் மைந்தன், இவன் ஏதோ சூதன் மைந்தன் என்று பேசுகின்றீரே, இந்த சாதியும் அந்தஸ்தும் எங்கிருந்து வந்தது? கிருபரே, யார் யாருக்கு ஜாதி பேதமே பார்க்கக்கூடாது என்று சாத்திரத்தில் சொல்லி இருக்கிறது தெரியுமா? ஒருவேளை நீர் படித்த சாத்திரத்தை நீரே மறந்து விட்டிருந்தால் உமக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். யார் யாருக்கு ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது என்று சாத்திரத்திலே சொல்லி இருக்கிறது தெரியுமா? படித்தவர்கள், பெண்கள், கொடைவள்ளல், வீரர், அரசர், ஞானிகள் என்று ஆறு பேருக்கும் ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது என்று சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டீரா? கிருபரே, கற்றவர்க்கு, நலன் நிறைந்த கண்டியர்க்கு, வன்மை கை உற்றவர்க்கு, வீரர் என்று உயர்ந்தவர்க்கு, வாழ்வுடை கொற்றவர்க்கு, உண்மையான கோதில் ஞான சரிதரம் நற்றவர்க்கு ஒன்றும் சாதி நன்மை தீமை இல்லை என்று சாத்திரம் சொல்லி இருப்பதை மறந்துவிட்டீரா? துரியோதனன் மறுபடியும் பேசுகிறான். கிருபரே, நான் சொன்ன சாத்திர கருத்து உமக்கு போதவில்லை என்றால் உண்மைத்தான் கேட்கிறேன். கர்ணன் தேரோட்டி மகன் என பிறந்த இடத்தினாலேயே தன்னுடைய தகுதியை இழக்கிறான் என்றால், அல்லது பிறந்த இடத்தாலேயே ஒருவன் தகுதி நிர்ணயிக்கப்படுவது உண்மை என்றால் உண்மைத்தான் கேட்கிறேன். தூடிலே தோன்றியிருக்கின்ற திருமாலை நீர் நரசிம்மாவதாரம் என்று கடவுளாக வணங்கவில்லை, மூங்கிலில் அவதரித்த சிவனை முழுவதற் கடவுள் என்று நீர் வணங்கவில்லை, குடத்தில் இருந்து உண்டான கும்பமுனி அகத்தியர் அல்லவா? இங்கிருக்கும் துரோணரும் கும்பத்தில் உண்டானவர் தானே? இவ்வளவு பேசுகிறவரே நீரும் முருகவேளும் நானல் காட்டில் பறக்கவில்லையா? இவர்கள் எல்லாம் பிறந்து கிடைத்தால் பெருமை இழக்கவில்லை என்றால் தேரோட்டிக்கு மகன் வீரனாக இருக்கக்கூடாதா என்ன? அரசனை போருக்கு அடைக்கக்கூடாதா என்ன என்று பேசினான் துரியோதன். அரி பிறந்தது அன்று தூணில் அரணும் வேயில் ஆகினான் பறவை உண்ட முனிவனும் இப்பறத்து வாசன் மைந்தனும் ஒரு வயின் கண் முன் பிறந்தது உன் சரத்தில் அல்லவோ அரியவன்றி முருகவேளும் அடிகளும் பிறந்ததே. துரியோதனன் தன்னுடைய வாழ்க்கையிலே பேசியிருக்கிற நல்ல சொற்கள் இவைதான். இப்படி பேசிய அளவில் நிற்காது. மறுபடியும் துரியோதனன் சொன்னான், கிரவரே, இதோ இருக்கின்ற கர்ணனுக்கு தகுதி குறைபவன் அரசனாக இல்லாமல் இருப்பது என்றால் தங்கத்திலே எவ்வளவு மாற்று குறைகிறதோ அவ்வளவுக்கு நல்ல பொண்ணை சேர்ப்பது போல் பிறந்து இடம் கருதி கிருபன் பேசிய இழுக்கு நீங்க அப்போதே கர்ணனை தன்னுடைய ஆசனத்தில் நான் அமர்வித்து விட்டேன். ஆகவே இப்போதும் தெரிவிக்கின்றேன், அவனை அங்கதேசத்துக்கு மன்னனாக ஆக்கிவிட்டேன். கர்ணா, இந்த கணம் அதில் நீ அங்கதேசத்து மன்னன். எங்கே கிருபரே? தேரோட்டி சோதன் மைந்தன் நாதன் மைந்தன் ஆகிவிட்டான். ஆதியனோடு மோத விடலாம் என்றான் துரியோதனன். கர்ணன் உள்ளம் நெகிழ்ந்தது. ஓர் ஊரும் ஒரு குலமும் இல்லா என்னை அரச குலத்தில் ஒருவனாக ஆக்கி தேர் ஊரும் அவர் மனையில் பிறந்த என்னை செம்பன்மணி முடிசூட்டி அம்புராசி நீர் ஊரும் பழிபாலர் பலரும் போற்ற சீர்பர வைத்து மானம் காத்த தக்க நேரத்தில் என்னுடைய மானம் காத்த துரியோதனன் பால் இந்த கணம் முதல் மாறுபடாத நட்பை உடையவனாக நான் இருப்பேன் என்று அந்த துரியோதனோடு கர்ணன் இணைந்தான். கர்ணனும் துரியோதனனும் இணைந்தது குபேரனும் சிவனும் இணைந்தது போலே. துரியோதனன் கர்ணனை துணையாக கொண்ட இந்த இடத்தில்தான் கர்ணன் துரியோதனனுக்காகவே தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை, துரியோதனன் கர்ணனை அந்த நேரத்திலே பாராட்டி அங்கதேசத்து மன்னனாக ஆக்கியது தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காகத்தான். இதனை வில்லியாரும் குறித்து காட்டுகிறார். அர்ஜுனனுக்கு ஒரு எதிரி அவன் நமக்கு கிடைத்தான் என்பது மட்டும்தான் துரியோதனன் கொள்கை. அங்கு அவர் அம்முறை அயரும் ஆயிடை தீங்கு ஒரு வடிவமாம் திரள் சுயோதனன் பாங்கு இவன் நமக்கு என பரிதி மஞ்சனை வாங்குபூ தழுவினன் வலிமை கூறவே துரியோதனன் சுயநலமே கருதி கர்ணனை அரசு தந்து ஆதரித்திருப்பினும் கர்ணன் துரியோதனன் பால் கொண்ட நட்பு உணர்வு மானம் காத்து தன்னை புறக்கும் ஒரு புறவலனை நோக்கிய நன்றி உணர்வு இதைத்தான் செஞ்சோற்று கடன் என்று குறிப்பிடுகிறோம். இந்த வகையிலே கர்ணன் ஒரு பெரிய தர்மத்தை கடைபிடிக்கிறவன். நம்மை யார் காக்கின்றார்களோ அப்பேற்பட்ட தலைவருடைய கண்களிலே நீர் பெருகுமாறு ஒரு சாவு கிடைக்குமானால் அச்சாவை யாசித்தாவது வாங்கிக் கொள் என்றார் திருவள்ளுவர். பிறந்தார் கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோள் தக்கது உடைத்து. இங்கே ஒரு முக்கியமான கருத்து. மகாபாரதத்தை நீண்ட காலமாக மாலை காலத்திலே பிரவச்சனமாக சொல்லிக் கொண்டிருந்த சான்றோர்கள் வழியாகத்தான் எல்லோருக்கும் பாரதம் தெரிந்திருக்கிறது. அப்பேற்பட்ட பெரியவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் மகாபாரதத்தை சொல்லுகின்ற பொழுது பக்தியை உண்டாக்க வேண்டும் என்று மட்டும்தான் எண்ணினார்கள். அது ஒரு வகையிலே நியாயம், அதுதான் தேவைப்பட்டது. அவர்கள் பாத்திரங்களுக்குள்ளே புகுந்து திறனாய்வு செய்யவில்லை. அதனால் அவர்கள் பாரதத்திலே நான்கு பேரை துஷ்டர்கள் என்று சொல்வது வழக்கம். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் என்ற நாலு பேரிலே துரியோதனன், துச்சாதனன், சகுனி என்ற மூவரும் துஷ்டர்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. கர்ணனை சேர்க்கலாமா? கர்ணனை அவர்கள் சேர்த்து விட்டதற்கு என்ன காரணம்? அவன் கடைசி வரைக்கும் துரியோதனன் பக்கம் இருந்தான் என்று. ஏன் இருந்தான்? தக்க நேரத்தில் தன்னுடைய மானத்தை துரியோதனன் காத்தான் என்பதால் கடைசி வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதை கருமமாக தர்மமாக அந்த கருமம் தர்மத்தால் வரக்கூடிய புகழாக கர்ணன் கருதி அவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தான். அவன் பக்கத்திலே இருந்தான். ஆகவே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னளவிலே தூய்மையாக இருந்து தன்னுடைய மானம் காத்ததற்காகவோ சோறு போட்டதற்காகவோ உயிரை காத்ததற்காகவோ ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பெயர் கர்ணன் தான். மகாபாரதத்தில் வருகிற அங்கதேசத்து மன்னன் கர்ணன் அப்படித்தான். துரியோதன ஆகிய 100 பேரிலே ஒரு தம்பியாக விளங்கக்கூடிய விகர்ணன் அப்படித்தான். ராமாயண காவியத்தில் வரக்கூடிய ராவணன் தம்பி கும்பகர்ணனும் அப்படித்தான். பாத்திரங்களினுடைய தனித்தன்மையை ஆராய முற்படாமல் இருந்ததால் பழைய காலத்தில் அவ்வாறு ஒரு பாத்திரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பாத்திரத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தாமல் போனார்கள். அதனுடைய விளைவு நாம் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமே. பல பேருக்கு முன்னிலையில் கர்ணன் அவமானப்படுத்தப்பட்ட போது அவனை அங்க தேசத்து மன்னனாக ஆக்கினான் துரியோதனன் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டவன் அல்லவா கர்ணன். என் நன்றி கொண்டாருக்கு முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்கின்ற திருவள்ளுவருடைய கருத்தை எடுத்து காட்டுகின்றவன் அல்லவா. அதோடு ஏதோ துரியோதனனுக்கு கர்ணன் நன்றி செலுத்த கடமைப்பட்டு விட்டான் என்றால் துரியோதனுடைய எல்லா செயல்களுக்கும் அவன் துணை போகிவிட்டான் என்று கொள்ள முடியாது. எடுத்து அவனை தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் வந்தால் கொஞ்சம் கூட தவறாமல் சுட்டிக்காட்டியவன் கர்ணன். அவன் எந்த விதத்திலும் குறைவாக எண்ண முடியாதபடி துரியோதனனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து கடைசி வரைக்கும் அவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவன். ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்றால் எப்படியும் பாண்டவர்கள் மேலே அவர்களுடைய ராஜசூய யாகத்தை கண்டு கோபம் கொண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்று துரியோதனன் பொறாமையினுடைய எல்லையிலே நிற்கிற நேரத்தில் சூதாட வேண்டும் என்கின்ற கருத்தை சகுனி சொன்னான். துரியோதனம் உடன்பட்டான். கர்ணனை பார்த்து கேட்டான், கர்ணனே உன் கருத்து என்ன என்றான். கர்ணன் சொன்னான், துரியோதனா கேட்கவே வெட்கமாக இருக்கிறது. சூதாடுவதா? பகைவர்களை வென்று அவர்கள் செல்வத்தை பெற வேண்டும் என்றால் என்னை போர்க்களத்துக்கு அனுப்பு. நான் போர்க்களத்துக்கு சென்று வில்லை வளைத்து ஒரு அம்பை விட்டால் எதிரிகள் விண்ணுலகத்துக்கு போவார்களே தவிர எவரும் தங்கள் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். இவ்வாறு குறுக்கு வழியிலே வெல்லுவது என்று எண்ணுவது வீரத்தில் நம்பிக்கை எழுந்து விட்டவர்கள் செய்கின்ற காரியம் என்றான் கர்ணன். ஒரு நிமிடத்தில் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மை சொல்வது என்ற ஒரு நல்ல குணம் நிச்சயமாக இருக்கலாம். இன்னொரு நிமிடத்தில் வேறு தீய குணங்கள் பல இருக்கலாம், ஆனால் ஒருவரோடு ஏற்பட்ட நட்பை எந்த காலத்திலும் விடுவது இல்லை என்கின்ற ஒரு நல்ல குணம் இருக்கலாம். இன்னொரு நிமிடத்தில் வேறு தீய குணங்கள் இருக்கலாம், சொன்ன சொல்லை காப்பாற்றுவது என்ற சத்திய நெறியை பின்பற்றுவது என்று நல்ல குணம் இருக்கலாம். திரௌபதி இப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு வருடத்தில் எவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நல்ல குணம் இருக்கலாம். இந்த எல்லா நல்ல குணங்களும் ஒருவனிடத்திலேயே இருக்க வேண்டும், அவனை காண வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அவன் இவன்தான் என்று கர்ணனை அறிமுகப்படுத்துகிறார். சத்தியம், வலிமை, நட்பை காத்தல், புகழ், கலங்காத நெஞ்சுறுதி, நல்லொழுக்கம், தெய்வ வடிவம், வில் தொழில், ஆற்றல், கொடை என்ற இவ்வளவு நல்ல பண்புகளும் ஒருவனிடத்திலேயே இருக்க வேண்டும், அவனை காண வேண்டும் என்றால் அவன்தான் இதோ வீற்றிருக்கின்ற கர்ணன் என்று தோழிமார்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். பெண்மைக்கு ரதி என வந்த பெண்ணாரமுதே, பேர் உலகில் உண்மைக்கு இவனே, வலிக்கு இவனே, உறவுக்கு இவனே, உரைக்கு இவனே, திண்மைக்கு இவனே, நெறிக்கு இவனே, தேசிக்கு இவனே, சிலைக்கு இவனே, வன்மைக்கு இவனே, கர்ணன் என்னும் மன்னன் கண்டாய் மற்ற இவனே. ஆகவே அனைத்து நல்ல குணங்களும் பொருந்தியிருக்கின்ற ஒரே பாத்திரமாக கர்ணன் விளங்கினான் என்பதற்கு இதைவிட வேறு சான்று நமக்கு தேவையில்லை. இவ்வளவு உயர்வான குணங்களை படைத்தும் என்ன செய்வது? அவன் பல இடங்களில் பிறப்பினுடைய அடிப்படையிலேயே கீழே விழாமல் விழுந்தவன் அல்லவா. அப்பேற்பட்ட அந்த கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையிலே தானாகவே எழுந்து நின்று திரட்டிக்கொண்ட பலம் அனைத்தும் பல இடங்களில் முறியடிக்கப்பட்டது. இங்கேதான் அந்த கர்ணனுடைய கொடை எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பலவீனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணபிரான் தூது சென்றார், பாண்டவர்களுக்குரிய நாட்டை காட்டார். துரியோதனன் மறுத்துவிட்டான். அங்கே சென்ற கண்ணபிரான் செய்த செய்கை கர்ணன்பால் நாகாஸ்திரம் என்கின்ற அம்பு இருக்கிறது, அது அவனுக்கு ஒரு பெரிய பலம். அதைவிட பிறக்கின்ற போதே அவன் கவச குண்டலங்களோடு பிறந்திருக்கிறான். அந்த மார்பிலே இருக்கிற கவச்சம் அவனுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அவன் உயிரை எடுக்க முடியாது. ஆகவே கண்டிப்பாக போர்க்களத்திலே கர்ணன் வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அவனிடத்தில் இருக்கிற கவச குண்டங்கள் பெறப்பட வேண்டும். கண்ணபிரான் மனதிலே இதனை எண்ணி இவ்வளவும் செய்ய வேண்டியது எதற்கு கண்ணபிரான் எண்ணுகிறார், அர்ஜுனனை காப்பதற்குத்தானே. ஆகவே அர்ஜுனனை காப்பதற்கு கர்ணன் பால் கவச குண்டலங்களை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று எண்ணிய கண்ணபிரான் மனதுக்குள்ளே இந்திரனை நினைத்தார். இந்திரனே, உன்னுடைய மகன் அர்ஜுனன் போர்க்களத்தில் சாயாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு முனிவனுடைய வடிவத்திலே சென்று அந்த கர்ணன் பால் கவச குண்டலங்களை கொடு என்று யாசித்து வா. அவன் எதையும் மறுக்க மாட்டான், உயிரையே கூட தரக்கூடியவன் என்று அந்த இந்திரனை அனுப்ப வேண்டும் என்று அவ்வாறே செய்தார் கண்ணபிரான். இந்திரன் அந்தனன் வடிவத்திலே சென்றான். மைந்தர்க்கு உறுதினை வேண்டின் வல்லே முனிவர் வடுவாகி சந்தப்பணுவல் இசை மாலை தானாகரனை விரைந்து எய்தி அந்த கவச குண்டலங்களை அழிப்பாய் என்றால் அவனும் ஒன்றும் இந்த பொவியில் மறுத்தறியான், உயிரே எனினும் ஈந்திடுவான் என்று கண்ணபிரான் கர்ணனுடைய கொடை தன்மையை இந்திரனுக்கு தெரிவித்தனுப்புகிறார். இந்திரன் ஒரு அந்திரனாகச் சென்றான், கர்ணனுடைய அரண்மனைக்கு சென்றான். அவன் மிகுந்த மரியாதையோடு அந்த கிழவேதியர் வடிவத்தில் வந்திருக்கின்ற அந்தரனை அமர வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வந்திருக்கிற அந்தரன் சொன்னான், நீ பெரிய கொடையாளி, எனக்கு நான் கேட்டதை நீ கொடுப்பாயோ என்றான் அந்தரன். கர்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி, இதுவரைக்கும் யாரும் அப்படி கேட்டதில்லையே. கர்ணன் புன்முறுவலோடு சொன்னான், அந்தரா நீ என்ன கேட்டுவிடப் போகிறாய், உச்சபட்சமாக என்னிடத்தில் நீ கேட்கக்கூடிய என்னுடைய உயிர் தானே, அதை கேட்டாலும் தருகிறேன் அல்ல, பிறகு அந்த உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒன்றை தர வேண்டும். என்ன கேட்கின்றாய் என்றா, உன்னுடைய கவச குண்டலங்களை எனக்கு தர வேண்டும், இவ்வளவுதானா என்று கர்ணன் கையிலே கத்தி எடுத்துக் கொண்டு தன்னுடைய மார்புச் சதையோடு கலந்திருக்கின்ற கவசத்தை அறுக்க போனான். அசரீதியாக ஒரு குரல் கேட்டது, வந்திருக்கின்றவன் யாசகன் வடிவத்தில் வந்திருக்கின்ற இந்திரன், இவன் மாயவன் என்கின்ற கண்ணினால் ஏவிவிடப்பட்டவன், ஆகவே கவசத்தை கொடுக்காதே என்று அசரீதியாக ஒரு குரல் கேட்டது. ஒரு கணம் தன்னுடைய கொடையை தழுக்கக்கூடியவர் யார் என்று கலக்கமுற்று கர்ணன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அந்த எச்சரிக்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கவசத்தையும் குண்டலத்தையும் அந்தரனுக்கு தந்தான். வந்த அந்தரன் கவச குண்டலங்களை வாங்கி நீ வழங்க என்ன தந்தனம் பெறுக என அவன் வழங்க, விண்தலத்தில் ஓர் அசரீரி இந்திரன் தனை விரகினால் மாயவன் ஏகினான் வழங்கள் நீ எனவும் சிந்தையில் கலக்கம் ஓர்கணம் ஒற்று அளித்தனன் செஞ்சுடர் தினகரன் சிறுவன். இப்படி இவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக வழங்கக்கூடிய கவசத்தையும் கூட கொடையினர் பெயராலே கொடுக்க வேண்டிய நிலை அவனுக்கு வந்தது. அப்பேற்பட்ட அந்த கர்ணனுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அவன் எப்படி ஒரு பெரியவராலே புரிந்து கொள்ளப்பட்டு புரிந்து கொள்ளப்படாதவன் போலே நடத்தப்பட்டான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மர் அடிக்கடி கர்ணனுடைய வீரத்தை குறைவாக பேசுவது வழக்கம். போர் அணிவகுப்பு நடைபெறுவதற்கு முன்பாக பீஷ்மர் துரியோதனன் பக்கத்திலே தளபதியாக இருப்பதனுடைய விளைவாக படைகளை வரிசைப்படுத்துகிறார். அந்த காலத்தில் மகாபாரத போர்க்களத்திலே படைகளை வரிசைப்படுத்துவது என்றால் நான்கு வரிசை, அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர். அதிரதர் என்கின்றவர் முதல் நிலை, மகாரதர் என்கின்றவர் இரண்டாவது நிலை, சமரதர் என்கின்றவர் மூன்றாவது நிலை, அர்த்தரதர் என்கின்றவர் அவ்வளவாக முக்கியம் இல்லாது நான்காவது நிலையிலே நிற்கின்ற சார்பான வீரர்கள். துரியோதனாதிய பக்கத்திலே தளபதியாக இருக்கின்ற பீஷ்மர் அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர் என்கின்றவர்களை எல்லாம் அறிவிக்கின்ற போது மிகப்பெரிய வீரனாக விளங்கக்கூடிய கர்ணனை நான்காவது நிலையாகிய அர்த்தரதர் என்கின்ற பட்டியலில் சேர்த்து அறிவித்தார். வந்தது கர்ணனுக்கு கோபம். அவன் எழுந்தான். கங்கை மகன் ஆகிய பீஷ்மனை பார்த்து சீறினான். வாளை உருவிக்கொண்டான். உன்னுடைய உயிரை நிச்சயமாக நான் போக்கி விடுவேன் என்று உரத்த குரலில் பேசினான். அதோடு மட்டுமல்ல, இந்த பீஷ்மன் போர்க்களத்தில் தளபதியாக இருக்கின்ற வரைக்கும் நான் போர்க்களத்தில் பங்கு கொள்ள மாட்டேன் என்று கர்ணன் புறப்பட்டு சென்றான். கங்கை மகனோடு பல கூறி நனி சீறி உயிர் காய்வன் என வாழ்வுருவி நீ பொங்கு அமரில் மாளுமளவும் படைசொடேன் என முடிந்தான் விசாரி புதல்வன். ஒரு பெரிய கேள்வி, கர்ணன் துரியோதனனுக்கு செய் நன்றி செய்வது உண்மை என்றால், பீஷ்மர் கர்ணனை அர்த்தரதன் என்கின்ற நான்காவது நிலைக்கு தள்ளிவிட்டாலும் அவன் அந்த நிலையையும் ஏற்றுக்கொண்டு துரியோதனனுக்காக தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்க வேண்டாமா? இது துரியோதனனுக்கு கர்ணன் செஞ்சோற்று தர்மத்தை செம்மையாக செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பாதா என்று பலர் நினைக்கலாம். ஒரு போர்க்களத்தில் அணிவகுப்பை நிறுத்துகின்ற காலத்தில் கர்ணனை போன்ற மிகப்பெரிய வீரனை முன்னிறுத்தி, அதிரதனாக முன்னிறுத்தி துரியோதனனுக்கு உதவி செய்வதற்கு அவனை நிறுத்தியிருக்க வேண்டியது பீஷ்மருடைய கடமை. ஒருவனுடைய ஆற்றல் வெளிப்படையாக காரணம் காட்டப்படாமல் தாழ்த்தப்படுகின்ற போது அவன் வீறு கொண்டு எழுவது இயற்கை. இதே பீஷ்மர் கர்ணனுடைய வீரத்தை உணர்ந்தவர். அதான் ஆச்சரியம். பாரதத்தை முழுமையாக படித்தால் அந்த உண்மை தெரியும். பீஷ்மராகிய தனக்கும் தனக்கு பின்னாலே துரோணருக்கும் துரோணருக்கு பின்னாலே கர்ணன் ஒருவன் தான் தகுதி படைத்தவன் என்கிற கொள்கை உடையவர் பீஷ்மர். ஆனாலும் பல இடங்களில் அவனை நீ வீரமற்றவன் வீரமற்றவன் என்று பீஷ்மர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த இரண்டுக்கும் எடைப்பட்டு ஒரு காரணம் மறைந்திருப்பதை நாம் உணரலாம். போர்க்களத்தில் அணிவகுப்பு படைகள் இரண்டு பக்கத்திலும் அணிவகுப்பு செய்து நிற்கிறது. பீஷ்மர் தளபதி துரியோதனன் பக்கத்திலே போய் இருந்து கேட்கிறான், பீஷ்மரே, எதிரெதிரிகின்ற பாண்டவர்களினுடைய சேனையாக ஏழு அக்ரோன் சேனைகளையும் அழிப்பதற்கு உமக்கு எவ்வளவு நாளாகும் என்று கேட்டான். பீஷ்மர் சொன்னார், துரியோதனா, எதிரே இருக்கிற ஏழு அக்ரோன் சேனைகளையுமா கேட்கிறாய்? ஆம், அவற்றையெல்லாம் அழிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு நாள் ஆகும். சபாஷ் பீஷ்மரே, எதிரே இருக்கின்ற சேனைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தங்களுக்கு ஒரே நாள். ஒரு நாள் பாரத போர் முடிந்துவிடும். நாளை முதல் பாருக்கெல்லாம் நான் அரசன். பீஷ்மரே, என்ன துரியோதனா, நீ இருந்த ஒரு நாளிலே செத்து விட்டால்? ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறதா என்றால், துரியோதனா, நான் ஒரு நாளிலே இறந்து விட்டால் எதிரே இருக்கின்ற ஏழு அக்ரோணி சேனைகளையும் அழிப்பதற்கு மூன்றே மூன்று நாட்கள் தான் ஆகும். உபனிஷத வில் கை முனி என்று பாராட்டப்படுகின்ற உன்னுடைய ஆசிரியன் துரோணனுக்கு. சபாஷ் பீஷ்மரே, தாங்கள் தளபதியாக இருந்தால் ஒரு நாள், இல்லாவிட்டால் துரோணர் தளபதியாக இருந்தால் மூன்று நாள். ஒன்று மூன்று நான்கு நாள் போர், ஐந்தாவது நாள் ஐவரும் அடிவார்கள். அகிலத்துக்கெல்லாம் அரசன் துரியோதனன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பீஷ்மரே, என்ன துரியோதனா, அந்த மூன்று நாளிலே துரோணர் இறந்து விட்டால்? ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு சந்தேகமா? மூன்று நாளிலே துரோணர் இறந்து விட்டால் துரியோதனா, எதிரே இருக்கின்ற ஏழு அக்ரோணி சேனைகளையும் அழிப்பதற்கு ஐந்தே ஐந்து நாட்கள் தான் ஆகும். உன்னுடைய நண்பனாகிய சூரியன் மைந்தன் கர்ணனுக்கு. சபாஷ் சபாஷ் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி பீஷ்மரே என்றான் துரியோதனன். ஒரு பகலில் யான்மலைவன், முப்பகலிலே மலைகுவன், உபனிஷத விற்கை முனி, வருபகல் ஓர் ஐந்தில் வெல்வன் பருதி மைந்தன். இங்கு கவனிக்க வேண்டும், ஏழு அக்ரோணி சேனைகளையும் அழிப்பதற்கு பீஷ்மருக்கு ஒரு நாளாகும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய வில்லாற்றில் படித்த குருவாகிய துரோணருக்கு மூன்று நாட்களாகும். இல்லாவிட்டால் கர்ணனுக்கு ஐந்து நாட்களாகும் என்று சொல்லுகிறார் பீஷ்மர். ஏழு அக்ரோணி சேனையையும்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி வணக்கம்.
Thank you.